புளுசை வானொலி நேர்கள் அனைவருக்கும் எமது காலை வணக்கங்கள். ஒவ்வொரு சனிக்கிழமை காலையும் 104.6 FM அலைவரிசையில் உத்தமிழ் கலந்து உங்களின் வீடு தேடி வரும் ஒரு தனித்துவமான தமிழ் வானொலியை கேட்க தவறாதீர்கள். பிரதி சனிக்கிழமை தோறும் காலை 7:15 மணி முதல் வான் அலைகளினூடாக தவழ்ந்து உங்கள் வீடுகள் தேடி வரும் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு தமிழ் வானொலி முத்தமிழ் ஓசையை செவிமடுக்க காத்திருக்கும் நேர்கள் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்று அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை 2024 என்றும் நிகழ்ச்சியில் வளமை போன்றும் முதலில் இடம்பெறுவது இன்றைய திருக்குறள். திருக்குறளை தருவதற்காக எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் நண்பர் திரு தவராஜா பசுபதி பிள்ளை அவர்கள்.
வணக்கம் சார். வணக்கம் நேயர்களே. இன்றைய குறள் அமுதத்தில் பொறை உடைமை என்னும் அதிகாரத்தில் இருந்து ஒரு குறட்பா. ஒருத்தார்க்கு ஒரு நாள இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். ஒருத்தார்க்கு ஒரு நாளை இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். இக்குறட்பாவின் பொருளை நோக்குவோம். தீங்கு செய்தவரை பொறுக்காமல் வருந்தினவருக்கு ஒரு நாள் இன்பமே, பொறுத்தவர்க்கு உலகம் அழியும் வரைக்கும் புகழ் உண்டு என மு வரதராசனார் விளக்கம் தந்திருக்கின்றார். ஒரு தீங்குக்கு இன்னொரு தீங்கு என்னும் வகையில் உடனே திருப்பிச் செய்து தண்டனை வழங்கிவிடுவது சிறப்பினை தராது என குறிப்பிடப்படுகின்றது. ஒருத்தார்க்கு ஒரு நாள இன்பம், பொறுத்தார்க்கு பொன்றும் துணையும் புகழ். மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நடிப்பு துறையை பொறுத்தவரையிலே தனக்கன ஒரு தனிப்பாணியிலே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திய நடிப்பின் திலகம் நடிகர் திலகம் அவர்களுடைய பிறந்த தினம் இந்த வாரம் என்ற வகையிலே அவருடைய சிறப்பு நினைவலைகளோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் திரு லீனப்பூ அருள்தாசன் அவர்கள்.
நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் தென்னிந்தியாவின் ஒரு புகழ்பெற்ற நடிகராக விளங்கியவர். தனது குழந்தை பருவத்திலிருந்தே நடிப்பதில் பேர் ஆர்வம் கொண்டவர். அதில் தன்னை தீவிரமாக ஈடுபடுத்தி கொண்டு 300-க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். நடிகர் திலகம் அவர்கள் சின்னையா மன்றாயருக்கும் ராஜமணி அம்மாளுக்கும் மகனாக வெளிப்புறத்தில் 1927 அக்டோபர் 1ஆம் தேதி பிறந்தார். அவரது இயற்பெயர் விழுப்புரம் சின்னையா பிள்ளை கணேசன், சுருக்கமாக விசி கணேசன் என அறியப்பட்டார். பள்ளியில் படிக்கும்போது பாடுவதிலும் நடிப்பதிலும் சிவாஜிக்கு ஆர்வம் அதிகமாக இருந்துள்ளது. நாடகங்களை பார்த்துவிட்டு அதே போல நடித்து காட்டுவார். ஒருமுறை வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்க தந்தையாருடன் சென்றிருந்தார். அக்காலத்தில் சின்ன வேடங்களுக்கு ஆட்கள் தேவைப்பட்டால் நாடகத்திற்கு வரும் சிறுவர்களில் சிலரை அழைத்து போய் மேடையில் ஏற்றி நடிக்க விடுவார்கள். கட்டபொம்மன் நாடகத்தில் வெள்ளைக்கார சிப்பாய் வேடத்தில் நடிக்க சிலர் தேவைப்பட்டதால் சிவாஜியை நாடகக்காரர்கள் அழைத்து சென்று விட்டார்கள். வெள்ளைக்கார சிப்பாய்கள் அணிவகுத்து வரும் காட்சியில் அந்த சிப்பாய்களில் ஒருவராக அவரும் நடந்து வந்தார். அதுதான் சிவாஜி கணேசன் அவர்கள் முதல் முறையாக மேடை ஏறிய நாடகம். அந்த நாடகத்தில் நடித்தது முதல் தாமும் நடிகனாக வேண்டும், கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர் மனதில் ஆழமாக பதிந்தது. நாடகங்களில் நடித்த சிவாஜி கணேசன் அவர்கள் இந்து ராஜ்யம் என்ற நாடகம் மூலமாக மிகவும் பிரபலமானார். இதில் பேரரசர் சிவாஜியாக நடித்த அவரின் நடிப்பு திறமையை தந்தை பெரியார் அவர்கள் பெரிதும் பாராட்டி அவரை மேடையில் வைத்து சிவாஜி கணேசன் என்று அழைத்தார். இந்நிகழ்ச்சியே அவருக்கு சிவாஜி என்ற பட்ட பெயரை நிலைக்க செய்தது. தமிழ் திரையுலகில் பராசக்தி என்ற திரைப்படம் மூலமாக அறிமுகமான சிவாஜி அவர்கள் தெளிவான உணர்ச்சி பூர்வமான தமிழ் உச்சரிப்பும் நல்ல குரல் வளமும் சிறந்த நடிப்பு திறனும் இருந்ததால் நடிகர் திலகம் என்றும் நடிப்பு சக்கரவர்த்தி என்றும் மக்களாலும் திலை உலகத்தினாலும் அழைக்கப்பட்டார். பராசக்தி வசூலில் புதியதொரு சாதனை படைத்ததென்றால் அதிலே நாயகனாக நடித்த சிவாஜி உலகம் போற்றுகின்ற ஒரு நடிகராக உயர காரணமாக இருந்தார். பராசக்தி படத்தை பார்த்த என் எஸ் கிருஷ்ணன் சிவாஜி கணேசனை மனதார பாராட்டியதுடன் அடுத்து தனது பணம் படத்தில் அவரை நாயகனாக்கி ஜோடியாக பத்மினியை நடிக்க வைத்தார். பணம் படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே அக்கா மகள் கமலாவை மணந்து கொண்டார். புராண படங்கள், மன்னர் கால படங்கள், சமூக படங்கள், விடுதலை வீரர்களின் படங்கள் என எல்லா விதமான கதாபாத்திரங்களிலும் நடித்து அந்த பாத்திரமாகவே மாறியவர் சிவாஜி கணேசன். அர்ப்பணிப்பு, ஒழுங்கு, நேரம் தவறாமைக்கு அவர் ஒரு உதாரணம். தனது வாழ்நாளில் ஒரு நாள் கூட தாமதமாக படப்பிடிப்புக்கு சென்றதில்லை. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் என்ற பட நிறுவனத்தை தொடங்கி திரைப்படங்களை தயாரித்தவர். 1961 சென்னை அண்ணா சாலையில் தனது விருப்பப்படியே ஒரு தியேட்டரை வாங்கி சாந்தி என பெயர் சூட்டி அப்போதைய முதல்வர் காமராஜரால் திறந்து வைக்கப்பட்டார். சிவாஜியும் எம்ஜிஆரும் இணைந்து நடித்த ஒரே படம் கூண்டுக்கிளி. தன் தாய் ராஜமணி அம்மையாருக்கு சிவாஜி கார்டனில் சிலை ஒன்றை அமைத்தார். அந்த சிலையை திறந்து வைத்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள். அமெரிக்க அரசின் அழைப்பின் பேரில் இந்தியாவின் நல்லெண்ண தூதராக பிரிட்டன், ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு 1962 2 மாத சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் சிவாஜி. அப்போது நயாகரா மாநகரின் ஒரு நாள் நகர தந்தை என சிறப்பு பட்டம் அளிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டார். பிரெஞ்சு அரசின் உயரிய விருதான செவாலியே விருது, ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் சிறந்த நடிகருக்கான விருது என வழங்கி கௌரவிக்கப்பட்ட சிவாஜி அவர்கள் இந்திய அரசின் தாதா சாஹிப் பால்கே விருது, பத்மஸ்ரீ விருது, பத்மபூஷன் விருது போன்ற விருதுகளை பெற்றுள்ளார். தமிழக அரசின் கலை மாமணி விருது, தமிழக அரசின் எம்ஜிஆர் விருது, ஆந்திர அரசின் என் டி ராமராவ் விருது போன்ற விருதுகளையும் பெற்றுள்ளார் சிவாஜி கணேசன் அவர்கள். அவரது தீவிரமான ஆசைகளில் ஒன்று தந்தை பெரியார் வேடத்தில் நடிப்பது. ஆனால் கடைசி வரை அது நிறைவேறவே இல்லை. அக்காலத்தில் தேசத் தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடித்த முக்கிய நடிகர்களில் ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள். ராஜராஜ சோழன், கப்பலோட்டிய தமிழன் ஆகிய திரைப்படங்களே இதற்கு போதிய சான்றாகும். மனோகரா, வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற திரைப்படங்கள் இவரின் வீர வசனத்திற்காக பெயர் பெற்றவை. பாசமலர், வசந்த மாளிகை போன்ற திரைப்படங்களில் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்பை காணலாம். கந்தன் கருணை, திருவிளையாடல், சரஸ்வதி சவரம் போன்ற பக்தி படங்களும் இவரின் நடிப்பை பெரிதும் பேசப்பட்டவை. தென்னிந்திய திரைப்படத்துறையில் கோலோச்சி விளங்கிய சிவாஜி கணேசன் அவர்கள் சுவாச பிரச்சனை காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு 2001 ஜூலை 21 அன்று தனது 74 வயதில் இவ்வுலக வாழ்வை ஈந்தார். நன்றி.
நிகழ்ச்சியிலே அடுத்ததாக இடம்பெறுவது சிறப்பு நிகழ்ச்சி இலக்கிய சாரல். இன்று 400 பாடலின் 12வது பாடலையும் அதற்கான விளக்க உரைகளையும் தருவதற்காக நிகழ்ச்சியினூடாக இணைந்திருப்பவர் எமது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய நண்பர் ஆசிரியர் முனைவர் திரு லக்குவன் சோக்கலிங்கம் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, நாம் இன்று 400 பாடல்களிலிருந்து 12வது பாடலை கேட்கிறோம். அந்த பாடலை பாடியவர் கபிலர். இதன் தலைப்பை பாருங்கள், இருதலை புள்ளின் ஓர் உயிர் என்று கபிலர் இதற்கு தலைப்பிட்டிருக்கிறார். இதன் திணை குறிஞ்சி திணையை சார்ந்தது, அதாவது மலையும் மலை சார்ந்த இடமும் என்ற நிலப்பகுதியை சார்ந்தது என்று நாம் அறிகிறோம். இதன் துறை பாருங்கள், பகற்குறிவாரா நின்ற தலைமகன் தோழியால் செறிப்பு அறிவுறுக்கப்பட்டு இரவு குறிவாரா வரைவல் என்றார்க்கு அதுவும் மறுத்து வரைவு கடாயது என்று ஒரு குறிப்பை காட்டியிருக்கிறார் இந்த புலவர் கபிலர். ஒத்த மனம் உடையவரான இரு காதலர்கள் தம்முள் கண்டு காதலித்து களவு ஒழுக்கத்திலும் ஈடுபட்டிருந்தனர். திணை முற்றிவிட அவள் புலம் காவலுக்கு வருவதும் நின்றது. அவளின் பருவ வளர்ச்சியை உணர்ந்த பெற்றோர் இச்செழிப்பு செய்தனர். பகலிலே அவர்கள் சந்திக்கும் இடத்திலே அவள் வந்து ஆர்வத்துடன் காத்திருந்தாள். அவன் காத்திருந்தான். தலைவியினுடைய தோழி வந்து தலைவி இச்செறிக்கப்பட்ட செய்தியை கூறுகின்றாள். அவள் இரவிலே வந்து சந்திக்க விரும்புகின்றாள். அவள் அதனையும் மறுத்து திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்துகின்றாள் என்று தோழி கூறியதாக இந்த பாடலை மிகச் செவ்வனே நமக்கு கொடுத்திருக்கிறார் இதன் புலவர் கபிலர் அவர்கள். பாடலை பார்ப்போமா? ஐயாயே கண்ணினும் கடுங்காதலே எந்தையும் நிலன் உறப் பெறா அன் சீரடி சிவப்ப எவன் இல குறுமகள் இயங்குதி என்னும் யாமே பிரிவு என்று இயந்த துவரா நட்பின் இருதலை புள்ளின் ஓர் உயிரம்மே. ஏனல் அம் காவலர் ஆனாது ஆர்த்தொரும் கிளிவிழி பயிற்றும் விழில் ஆடு பெருஞ்சினை விழுக்கோட்பலவின் பழுப்பயம் கொன்மார். குறவர் ஊன்றிய குரம்பை புதைய வேங்கை தா அய தேம்பாய் தோற்றம் புலி செத்து வெறிய புகர்முக வேழம் மழைப்படு சிலம்பில் களைப்பட பெயரும் நல்வரை நாட நீவரின் மெல்லியில் ஓரும் தான் வாழலே என்று அழகாக இந்த பாடலை 14 வரிகளில் முடித்திருக்கிறார் புலவர் கபிலர் அவர்கள். இதன் பொருளை பார்ப்போமா? எம் தாயிருக்கின்றனே அவள் தம் கண்களில் உள் காட்டில் இவள் மீது பெரும் காதல் செலுத்துகின்ற இயல்பினர். தந்தையும் இவள் தரையிலே அடிபொருந்தி நடக்க நேரிடனும் உள்ளம் பொறுக்காதவன். இவள் நடப்பதை காணின் ஏடி எம் இளைய மகளே நின் சிறிய அடிகள் சிவப்ப எதற்காகவோ செல்கின்றனை என்று கேட்பவன். யாங்களோ பிரிவு என்பதே இல்லாமல் ஒன்றுபட்டதும் உவர்த்தலே இல்லாததுமான பெரு நட்பினால் இருதலை பறவை போல இரண்டு உடற்கும் ஓர் உயிரே என்னும் அளவு எமக்குள் பெருகிய காதலை உடையோம். தினைப்புணத்தினை காக்கின்ற கொன்றவர் மகளிர் ஓயாது குரல் எழுப்பி ஆரவாரிக்கும் பொழுதெல்லாம் கிளிகளும் தம் இனத்தை கூவி அழைக்கும். பலாமரத்தின் பெரிய கிளைகளிலே அணில்கள் ஆடிக்கொண்டிருக்கும். பெரிய காய்களை கொண்ட பழமாகிய பயன்களும் விளங்கும். அவற்றை கொல்லுவதற்கு குறவர்கள் குடிசை நாட்டி இருப்பர். அக்குடிசை மறையுமாறு தேன்பாயும் வேங்கை மலர்கள் அவற்றின் மேல் சொரிந்து பறந்திருக்கும். அந்த தோற்றத்தை புலியோ என்று கருதி புள்ளிகள் பொருந்திய புகத்தினை உடைய யானையானது அஞ்சும். மேகங்கள் பொருந்திய பக்க மலைகளில் உள்ள மூங்கில்கள் முறிபடுமாறு அந்த யானை விரைந்து பெயர்ந்து கடுகிச் செல்லும். அத்தகைய நல்ல மலை நாட்டிற்கு உரியவனே, அதனை கடந்து நீ இரவு நேரத்தில் வருவதென்றால் மெல்லிய தன்மையினலான இவள் எனக்கு எத்தகைய ஊறு நேர்ந்ததோ என எண்ணி தான் வருந்தி உயிர் வாழ்ந்திராள். இதனையும் நீ அறிவாயாக என்று அழகாக கூறுகிறார். தாய் தந்தையரின் அன்பை உரைத்தன் மூலம் இச்சிரிப்பும் நீ வரின் மெல்லியில் வாழலல் என்பதனால் இரவுக்குறியின் ஏதத்திற்கு இவள் அஞ்சுதலையும் கூறினல் என்று நமக்கு தெரிகிறது இல்லையா? ஏனவும் காவலர் ஏனலன் காவலர் குறவர் எனவும் கொள்வார் சிலர். ஆக இந்த உள்ளுரை பொருளை பார்க்கும் பொழுது நமக்கு அதிகபட்சமான பொருளும் கிடைக்கத்தான் செய்கிறது. பாருங்களேன், அஞ்ச வேண்டாத குடிசைக்கு யானை அஞ்சும், தனக்கு உணவு ஆக பயன்படும் மூங்கில்களை அந்த அச்சத்தால் நாசம் செய்யும். அதுபோல இவள் மேல் அன்புடையரான இவள் பெற்றோர் இவள் கருத்துக்கு இசைந்து இவளை நினைக்கு தருவர் என அறியாது நீ வீணே அஞ்சினை வரைந்து கொள்ளவும் முயன்றாயில்லை. அதனால் எனக்கு இன்பம் தரும் எமக்கும் பிரிவு துன்பமாகிய ஊரும் விளைவித்தனை என்பதாம் என்று மிக அழகாக காதலை நடைமுறைப்படுத்தி அந்த பொருளை அவளுக்கு அந்த தலைவனுக்கு தெரிவிப்பது மிகவும் நன்றாக கொடுக்கப்பட்டிருக்கு என்று அறிகிறோம். அடுத்த வாரம் 13வது பாடலை காண்போமா? அதுவரை உங்களுக்கு வணக்கம் சொல்லி விடைபெறுவது உங்கள் நண்பன் இலக்குவன் சொக்கலிங்கம். நன்றி நண்பர்களே.
நிகழ்ச்சியிலே தொடர்வது நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய சிறப்பு அறிவித்தல் ஒன்று. நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினுடைய அக்டோபர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்று கூடல் வருகின்ற அக்டோபர் மாதம் 12 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை இலக்கம் 138 மெயின் ஹைவேயில் அமைந்திருக்கின்ற எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். மறந்துவிடாதீர்கள், நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களே, உங்களுடைய அக்டோபர் மாதத்திற்கான மதிய உணவுடன் கூடிய மாதாந்த ஒன்றுகூடல் வருகின்ற அக்டோபர் மாதம் 12 சனிக்கிழமை காலை 10 தொடக்கம், பிற்பகல் 2 வரை எலஸ்லி போர் ஞாபகார்த்த மண்டபத்திலே சிறப்பான முறையிலே நடைபெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் மூத்தோர் சங்க உறுப்பினர்களையும் தவறாது கலந்து சிறப்பிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றார்கள் நியூசிலாந்து தமிழ் மூத்தோர் சங்கத்தினர். நிகழ்ச்சியிலே அடுத்ததாக சமூக அறிவித்தல் ஒன்று. திருவாளர் ஜோஷ் அருளானந்தத்தின் மண்ணும் மனிதர்களும் சிறுகதை தொகுப்பு வெளியீட்டு விழா வருகின்ற ஐப்பசி மாதம் 12 சனிக்கிழமை, அதாவது 12 அக்டோபர் 2024 மாலை 3 தொடக்கம். தலைமை திரு ஷன் மாஸ்டர், புத்தக ஆய்வாளர்கள் திருவாளர் லீனப்பு அருள்தாசன், திருவாளர் ரமேஷ் செல்வகுமார், திருமதி பிரியா ஸ்ரீதரன், திரு மணிநிலவன் அறிவுக்கரசு, திரு இலக்குவன் சொக்கலிங்கம், திருமதி தமிழினி பாமதேவன், திருமதி வித்யா நந்தகுமார், திரு பிரேம்குமார் கந்தசாமி, இவர்கள் அனைவரும் சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார்கள் வருகின்ற அக்டோபர் மாதம் 12 இலக்கம் 546 மவுண்ட் ஆல்பர்ட் ரோட், த்ரீ கிங்ஸ், ஆக்லாண்டில் அமைந்திருக்கின்ற பிக்லிங் சென்டர், பிக்லிங் கன்வென்ஷன் சென்டர் மண்டபத்திலே சிறப்பான முறையிலே இவ் புத்தக வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கின்றது. அனைத்து தமிழ் அன்பர்களையும் ஆர்வர்களையும் அன்போடு அழைக்கின்றார்கள் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள்.
முதல் பெண் மாவீரர் 2 லெப்டினன்ட் மாலதி அவர்களின் 37 வீர வணக்க நாள் நிகழ்வு. தமிழீழ வீர வரலாற்று பெண் விடுதலைக்கு வித்திட்டு தன் விதையை தானே எழுதும் பெருமைக்குரியவர் ஆனார். புதுமை பெண்ணாக மட்டுமல்ல புரட்சி பெண்ணாகவும் அவதாரம் எடுத்தார் எமது மாவீரர் 2 லெப்டினன்ட் மாலதி. தாய் நிலம் விடியும் எனும் கனவோடு தன்னை ஆகுதியாக்கிய எமது மாவீரர் 2 லெப்டினன்ட் மாலதிக்கு சுடர் ஏற்றி மலர் வணக்கம் செய்ய வருமாறு அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். காலம் ஞாயிறு 13 அக்டோபர் மாதம், நேரம் மாலை 6:30. வீர வணக்க நிகழ்வு நடைபெறும் இடம் மவுண்ட் ரோஸ்கில் வார் மெமோரியல் ஹால், 13 மே ரோட், மவுண்ட் ரோஸ்கில், ஓக்லண்ட். தமிழரின் தாகம் தமிழீழ தாயகம். நன்றி.
சிறப்பு நிகழ்ச்சி அனுர குமார திசாநாயக்க, இலங்கை வானில் இடதுசாரி நட்சத்திரம், எழுதியவர் டிபிஎஸ் ஜெயராஜ். அமெரிக்க பத்திரிகையாளர் எட்கார் செனோவின் சீன வானில் சிவப்பு நட்சத்திரம் ரெட் ஸ்டார் ஓவர் சைனா என்ற நூல் 1937 பிரசுரமானது. அந்நேரத்தில் மாவோ என்று அறியப்பட்ட மாவோ சேதுங்கை பற்றி மேற்குலகில் பெரிதாக தெரியாது. பல வருடங்கள் கழித்து மாவோயின் தலைமையில் கம்யூனிஸ்டுகள் சீனாவில் அதிகாரத்தை கைப்பற்றிய போது சீன வானில் சிவப்பு நட்சத்திரத்தின் பிரதிகள் பிரமிக்கத்தக்க அளவில் பெரும் எண்ணிக்கையில் உலகெங்கும் விற்பனையானது. சீனாவின் புதிய கம்யூனிஸ்ட் ஆட்சியாளர்கள் பற்றி ஒரு உள்நோக்கை பெறுவதற்கு அந்நூல் பேராவலுடன் வாசிக்கப்பட்டது. இலங்கையில் புதிதாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க ஒரு அர்த்தத்தில் இன்று இலங்கை வானில் எழுந்திருக்கும் சிவப்பு நட்சத்திரம் அல்லது இடதுசாரி நட்சத்திரமே. அனுர அல்லது AKD என்று பிரபலியமாக அறியப்பட்ட திசாநாயக்க 2024 செப்டம்பர் 21 நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதியாக அவர் கடந்த செப்டம்பர் 23 பதவியேற்றார். 55 வயதான திசாநாயக்க ஜனதா விமுக்தி பெரமுன JVP எனதும் தேசிய மக்கள் சக்தியினதும் தலைவர். ஒரு தீவிரவாத இயக்கமாக இருந்து பிறகு அரசியல் கட்சியாக மாறிய JVP 6 வரலாற்றை கொண்டது. தேர்தலில் வெற்றி பெற்ற நாளிலிருந்து சர்வதேச ஊடகங்கள், மேற்கத்தைய மற்றும் இந்திய ஊடகங்கள் திசாநாயக்காவை மார்க்சிஸ்ட், மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட், சோசியலிஸ்ட், நவ மார்க்சிஸ்ட், இடதுசாரி, மத்திய இடது அரசியல்வாதி என்று பலவாறாக வர்ணித்து வருகின்றன. சில இந்திய விமர்சகர்கள் அவருக்கு இந்திய விரோதி என்றும் தமிழர் விரோதி என்றும் நேர்மையற்ற முறையில் நாமகரணம் சுட்டியிருக்கின்றனர். இந்த நோக்கிலே நிச்சயமாக அனுர குமார திசாநாயக்க இடதுசாரி கோட்பாடுகளுக்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு இடதுசாரி, ஆனால் பாரம்பரிய அர்த்தத்தில் ஒரு மார்க்சிஸ்ட் என்று அவரை அழைக்க முடியுமா என்பது சந்தேகமே. தம்புத்தேகம வாழ்க்கை. திசாநாயக்க முதியன்சலாகிய அனுரகுமார திசாநாயக்க 1968 நவம்பர் 24 பிறந்தார். அவரின் பிறந்த இடம் மத்திய மாகாணத்தின் மாத்தளை மாவட்டத்தில் கலைவலாகும். அவரின் பெற்றோர்கள் கண்டிய கோபி பௌத்
பௌத்த சாகித்யத்தை சேர்ந்தவர்கள். திசாநாயக்காவும் அவருடைய மூத்த சகோதரியும் சிறுவர்களாக இருந்த போது குடும்பம் வடமத்திய மாகாணத்தின் அனுராதபுரம் மாவட்டத்துக்கு குடிபெயர்ந்தது. சில வருடங்கள் கேக்கிராவையில் வாழ்ந்த பிறகு குடும்பம் அதே மாகாணத்தின் தம்புத்தேகமுக்கு நகர்ந்தது. தம்புத்தேகம அனுராதபுரம் நகரிலிருந்து 25 கிலோமீட்டர்கள் தொலைவிலும் தலைநகர் கொழும்பிலிருந்து 190 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கும் ஒரு விவசாய பிரதேசமாகும். திசாநாயக்க தனது ஆரம்ப கல்வியை காமினி மகாவித்யாலயத்திலும் இரண்டாம் நிலை கல்வியை தம்புத்தேகம மத்திய கல்லூரியிலும் நிறைவு செய்தார். அவரே தம்புத்தேகம மத்திய கல்லூரியில் இருந்து பல்கலைக்கழக பிரவேசம் செய்த முதல் மாணவன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திசாநாயக்காவின் தந்தையார் ஒரு விவசாய தொழிலாளி. பல வருடங்களுக்கு பிறகு அவருக்கு நில அளவை திணைக்களத்தில் ஒரு அலுவலக உதவியாளராக நிரந்தர தொழில் வாய்ப்பு கிடைத்தது. சில சந்தர்ப்பங்களில் நில அளவையாளர்கள் கள வேலைக்கு செல்லும் போது தந்தையார் உபகரணங்களை தூக்கி செல்லும் வேலையையும் அனுர செய்தார். குடும்ப பெண்மணியான தாயாருக்கு நெல் விதைப்பு மற்றும் அறுவடை காலங்களில் ஒழுங்காக வேலை கிடைக்கும். தம்புத்தேகமுக்கு வந்த பிறகு ஆரம்ப வருடங்களில் குடும்பம் பெரும் பணக்கசிரத்துக்குள்ளான. அவர்களது வீட்டுக்கு மின்சார வசதி கிடையாது. இளம் சாநாயக்க இரவு வேளைகளில் மண்ணெண்ணை குப்பி விளக்கின் வெளிச்சத்தில் தான் படிக்க வேண்டியிருந்தது. குடும்ப வருமானத்துக்கு உதவுவதற்காக தாயார் இனிப்பு பலகாரங்கள் தயாரிப்பார். மகன் அவற்றை எடுத்துச் சென்று அருகாமையில் உள்ள தம்புத்தேகம புகையிரத நிலையத்தில் ஜால்தேவி, உத்தரதேவி மற்றும் ரஜரட்ட தேவி போன்ற நீண்ட தூர ரயில்களின் பயணிகளுக்கு விற்பனை செய்வார். பாடசாலை விடுமுறை நாட்களில் திசாநாயக்க குழி வெட்டுபவராக பகுதி நேர வேலை செய்தார். குடும்பத்துக்கு பொருளாதார கஷ்டம் இருந்த போதிலும் திசாநாயக்க திறமை மிகுந்த ஒரு மாணவனாக பிரகாசித்தார். பாடங்களை புரிந்து கொள்வதில் மிகுந்த ஆற்றலையும் நுட்ப நுணுக்கமான விடயங்களை எளிதில் கிரகித்துக் கொள்ளும் திறமையும் கொண்டவராக அவர் இருந்தார். நல்ல நினைவாற்றலும் அவருக்கு இருந்தது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞான பீடத்துக்கு தம்புத்தேகம மத்திய கல்லூரியில் இருந்து தெரிவான முதல் மாணவன் என்ற வகையில் அந்த பாடசாலையை அவர் பெருமை சேர்த்தார். ஜனாதிபதி தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்னதாக அந்த கல்லூரியின் ஆசிரியர்களும் மாணவர்களும் அவரை கௌரவித்தனர். அந்த நிகழ்வு ஜனாதிபதி தேர்தலில் அவருக்கு கிடைக்கவிருக்கும் வெற்றியை கட்டியம் கூறுவதாக அமைந்திருந்தது. ஆர்வம் மிக்க வாசகர் திசாநாயக்க தனது மாணவ காலத்திலும் பல்கலைக்கழகத்தில் படித்த காலத்திலும் ஒரு ஆர்வம் மிக்க வாசகராக இருந்தார். இப்போதும் தான் சில வருடங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு நேர்காணல் ஒன்றை வழங்கி அவரிடம் விரும்பிய நூல்கள் குறித்து கேட்கப்பட்டது. லியோ டிராஸ்டாயின் போரும் சமாதானமும், மார்க்சம் கோர்கியின் தாய், மஹிந்த பிரசாத் மாசிம் புல எழுதிய செங்கோட்டான், மோகன்ராஜ் ஜடவலின் ஆதாரணிய விக்டோரியா ஆகியவை அவர் குறிப்பிடத்தக்கவற்றில் சில நூல்கள். பல சிறுகதைகளையும் தான் விரும்பி வாசித்ததாக அவர் கூறினார். வாசிப்பின் மீதான திசாநாயக்கவின் காதலையும் நூல்கள் தனது வாழ்வில் ஏற்படுத்திய தாக்கம் பற்றி அவரின் மதிப்பையும் வைத்துக் கொண்டு அவரை வெறுமனே ஒரு புத்தக பூச்சி என்று நினைத்துவிடக் கூடாது. அவருக்குள் இருக்கின்ற ஒரு மெய் வல்லுநரை மக்கள் நேரிலும் தொலைக்காட்சியிலும் பார்த்திருப்பார்கள். சுறுசுறுப்பாக நடந்து வந்த மேடைகளில் அவர் ஏறுகின்ற பாங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது. அவரது இந்த உடல் தகுதியின் தோற்றுவாய் அனுராதபுர தண்ணீரில் தங்கியிருக்கின்றது. நல்ல நீச்சல் வீரர் திசாநாயக்க வேகமும் உரமும் கொண்ட நல்ல நீச்சல் வீரர். தனது மாணவ காலத்தில் அவர் அனுராதபுரத்தில் உள்ள வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திசவேவ, அவயவேவ, நுவரவேவ ஆகிய 3 வாவிகளிலும் நீந்துவார். முதலாம் நூற்றாண்டு வலகம்பா மன்னனால் நிர்மாணிக்கப்பட்ட நுவரவேவாவின் முழுமையான 3 கிலோமீட்டர் நீளத்தையும் திசாநாயக்க அடிக்கடி நீந்தி முடித்திருக்கின்றார். இத்தகைய சூழ்நிலையில் JVP-யில் தனது 19வது வயதில் அனுரகுமார் திசாநாயக்க 1987 தனது ஒன்றுபட்ட சகோதரன் சுனில் ரத்னாக்காவுடன் சேர்ந்து JVP-யில் இணைந்து கொண்டார். திசாநாயக்க சுனில் ஐயா என்று அழைத்த அந்த சகோதரன் அவரின் வாழ்க்கையில் பெரும் செல்வாக்கை செலுத்தினார். தாய் நாட்டுக்காக தாங்கள் JVP-யில் இணைய வேண்டும் என்று திசாநாயக்காவை நம்ப வைத்தவரே அந்த சுனில்தான். அரவிந்த் என்ற அனுரகுமார் திசாநாயக்க JVP-யில் இணைந்த போது அவர் காப்பொத்த உயர பரீட்சை எழுதிவிட்டு முடிவுகளுக்காக காத்து கொண்டிருந்தார். சில மாதங்களுக்கு பிறகு திசாநாயக்காவுக்கு பேராதனை பல்கலைக்கழகத்தில் அனுமதி கிடைத்தது. அவர் கண்டிக்கு சென்று தனது 3வது நிலை கல்வியை ஆரம்பித்தார். ஆனால் அவர் தனது கூடுதலான நேரத்தை தலைமுறை அரசியல் நடவடிக்கைகளில் செலவிட்டார். அரவிந்த் என்ற இயக்க பெயருடன் JVP தேச பிரேமி ஜனதா வியாபாரயாவுக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் அவர் ஈடுபட்டார். JVP-யின் பல்வேறு அமைப்புகளிடையே தகவல்களை கொண்டு செல்லும் பணிகளை, தூதருக்குரிய பணிகளை அவர் செய்திருந்தார். அரசின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கை, JVP-யினால் கட்டவிட்டு வளர்த்தப்பட்ட பயங்கரவாதத்துக்கு இணையாக அரசின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளும் அமைந்தன. அரச பயங்கரவாதத்தினால் கொல்லப்பட்ட 1000கணக்கான இளைஞர்களை திசாநாயக்காவின் ஒன்றுபட்ட சகோதரன் சுனிலும் அடங்குவார். திசாநாயக்க பேராதனையில் கல்வியை இடைநிறுத்தி தலைமுறை வாழ்க்கைக்கு சென்றார். பெரிதாக வழியில் தலைகாட்டாமல் அவர் இடத்துக்கிடம் சென்று வந்ததாக ஜெயிப்பு வட்டாரங்கள் இருந்து அறியக்கூடியதாக இருந்தது. அந்த காலப்பகுதியை அவரது வாழ்க்கையில் மிகவும் ஆபத்தான கட்டமாக இருந்தது. ரோகண விஜயவீர, உபதேச கமநாயக்க உட்பட பெரும்பாலான சிரேஷ்ட ஜெயிப்பு தலைவர்கள் பிடிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டனர். சிரேஷ்ட தலைவர்களில் சோமவன்ச அமரசிங்க மாத்திரமே உயிர் தப்பி இந்திய உதவியுடன் ஐரோப்பாவுக்கு சென்று தப்பிச் சென்றார். ஜெயிப்பினது இரண்டாவது கிளர்ச்சி முற்றுமுழுதாக நசுக்கப்பட்டது. களனி பல்கலைக்கழகம் நிலவரம் தணிய தொடங்கியது. எந்த விதமான தொடர்புமின்றி ஒரு வருடத்துக்கும் கூடுதலாக காலமாக தலைமறைவாக இருந்த பிறகு திசாநாயக்க வெளியில் வந்து சமூகத்தில் மீண்டும் இணைந்து கொண்டார். அரவிந்தவின் அத்தியாயம் அத்துடன் முடிவுக்கு வந்தது. திசாநாயக்க தனது கல்வியை மீண்டும் ஆரம்பித்தார். இந்த தடவை களனி பல்கலைக்கழகத்துக்கு மாற்றம் பெற்று அங்கு கல்வியை தொடர்ந்தார். தலைவிதி ஜெய்விப்புக்கு எதிராக கட்டவழ்த்து விடப்பட்ட கொடூரமான நடவடிக்கைகளில் இருந்து தப்பிய திசாநாயக்காவுக்கு எதிர்காலத்தில் பெரிய ஒரு பாத்திரத்தை வைப்பதற்கு விதி எழுதப்பட்டிருந்தது போன்று தோன்றியது. இதிகாசத்தில் வரும் பீனிக்ஸ் பறவையை போன்று சாம்பலில் இருந்து ஜெய்விப்பு வெளிக்கிளம்பியது. திசாநாயக்க படிப்படியாக உயர்ந்து ஜெய்விப்பினதும் அதன் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தியினதும் தலைவராக வந்தார். தற்போது அவர் இலங்கையின் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி. இடதுசாரி தாரகை இலங்கை மேலாக எழுந்திருக்கிறது. இது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை இரண்டாவது மற்றொரு எழுத்தாக்கத்தில் பார்ப்போம். நேர்களே நன்றி.
நல்லது நேர்களே, தொடரும் சிறப்பு பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியின் நேரமும் நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் பல புதிய நிகழ்ச்சிகளோடு வான் அலைகளினூடாக உங்கள் வீடுகள் வந்து சேரும் வரை இன்றைய நிகழ்ச்சி தயாரிப்பிலே கலந்து சிறப்பித்த அனைவர் சார்பாகவும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷன் வேலுப்பிள்ளை. வணக்கம் நேர்களே. நமது தீர்ந்த நற்குணமதை புகட்டி